எப்படி இருக்கிறாரு, நீங்க என்ன பண்ணை பாடணும் அப்படி தொடங்கும் போதே பாடுவார். மேகராக குறிஞ்சியா, மேகராக குறிஞ்சி, கொல்லியா, கொல்லிப்பன், கௌசிகமா, பேந்தை காந்தாரமா, மேகராக குறிஞ்சியா, அப்படி பண்ணு. அப்படி அருமையான இனிய பண்களை பாடும்படியான அருமையான திருவாய். சரி, முன்னே நிறையும் முன்பல் நிறையும். ஆனா வாய் எப்படி இருக்கும்னாரு, எப்பொழுதும் ஒருத்தர் பார்த்து சொன்னார், எப்பவும் பெருமானுடைய வாய் எப்படி இருக்கும் என்றார். பெருமானுடைய வாய் எப்படி இருக்கும்னா, ஒரேடியா 32 தெரியவும் தெரியாது, 32 தெரியும்படியா சிரிக்கவும் மாட்டார். அதுக்காக வாய் அம்முன்னு இருந்துட மாட்டார். அப்ப சிரிக்கவும் மாட்டார், உம்முன்னு இருக்கவும் மாட்டார். பின் எப்படின்னாரு, கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பார்த்தவர்ல அப்பர் சுவாமி. அதனால குனித்த புருவமும், அந்த புருவத்துக்கு சொன்னார், கொவ்வை புருவத்தை வர்ணிக்கிறதெல்லாம் பெண்களுக்கு தான் வர்ணிப்பாங்க இங்கேயும். ஆனால் அப்பர் சுவாமிகள் நடராஜ பெருமானுக்கு வர்ணித்தார். அது எதே, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அந்த பல்லனுடைய நுனி தெரியற மாதிரி அந்த புன்முறுவல் இருக்கும். ஒரேடிய வாய் திறந்து சிரிப்பதோ, ஒரேடிய வாய் மூடிக்கொண்டிருப்பதோ இல்லாமல் அந்த புன் சிரிப்பா இருப்பார். குமின் சிரிப்பும், அது என்ன குமின் சிரிப்புனா, உதடெல்லாம் குவிஞ்சிருக்கும் ஆனா சிரிப்பா இருக்கும். நமக்கு என்ன, உதடு மூடிச்சுன்னா போர் அடிக்கிறோம்னு அர்த்தம், உதடு எல்லாம் ஃபுல்லா திறந்துன்னா சிரிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா பெருமானுக்கு மட்டும் உதடெல்லாம் மூடி இருக்கும் ஆனா சிரிப்பாருன்னா குமிழ் சிரிப்பும். அப்படின்னா அந்த பல்லனுடைய நுனி மட்டும் லேசா தெரியும். அப்படி சிரித்த முகமாம் நம்முடைய பெருமானுக்கு. அப்புறம் முன்னகையும் கிண்கினி சூழ் பாதமும் பாதமலரும். காலில் எப்படின்னாரு, திருவடி அதுல கிண்கினி கட்டப்பட்டிருக்குது, அது அப்படியே ஒலித்து கொண்டே இருக்கும், ஒழித்துக் கொண்டே இருக்கும். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா என்று சொன்னாரு, சிலம்போடு கூட இருக்கும், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா, நடந்தாலே அந்த ஒரு ஒலி அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும், அப்படிப்பட்ட பாதம். சரி, அதற்கு மேல ஒண்ணு என்னன்னாரு, பாதுகையும் பாதுகை. பாதுகைன்னு என்ன, அது அல்லவா, பாதுகை என்ன என்ன அது, அப்படியே போதும் ஓகேங்களா, அதுக்கு மேல வேண்டாம். ஆனா அந்த வைணவத்துல பாதுகா பட்டாபிஷேகம் என்று முழங்குவாங்க, ஏன்னா அந்த பாதுகைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு, ராமபிரானுடைய அந்த பாதுகைக்கு அவ்வளவு மதிப்பு. பரதன் அந்த பாதுகையை வாங்கினான், வாங்கின பிறகு என்ன பரதா என்ன கையில வச்சிருக்கேன், எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். இந்த இரண்டு எதுதான், இம்மை அல்ல மறுமை அல்ல அம்மை அல்ல, எம்மையும் தருவன, ஆன்மாவுக்கு எல்லாவற்றையும் தருகின்ற என்னதுன்னு சொல்ல பார்த்தீங்களா, எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். அதான் பாதுகை இல்லைங்களா, ரொம்ப அருமையான. அதற்கு நேர் தமிழ் சொல்லணும் தெரியுங்களா, தொடுதோல், தொடுதோல். அப்ப ரப்பர்லாம் கிடையாது சுவாமி, அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலை எப்பொழுதும் தொட்டுக்கொண்டே இருக்கிற தோல் தொடுதோல், சீக்கல் டு அது அல்லவா. எனவே பாதுகையும் கையில என்னன்னாரு, பாலி கொள்கலனும். நாலு வீட்டில் பிச்சை எடுக்கிறதுக்காக கையில ஒரு பாத்திரம், சிவசிவ பாலி கொள்கலனும் கொண்டு. ஆனா எப்படி வந்தார் தெரியுமாண்ணார், அசல் மாம மருகன் மாதிரி மாமா வந்தார்னார். அது யார், மாப்பிள்ள மாதிரி, மாப்பிள்ள யாரு, மன்மதன். மாப்பிள்ள மாதிரி வந்தாராம் மருகன், இது மாமா. இறதி மாதர் கணவன் என வந்தார். ஆனா இறதி மாதர் கணவன் சொன்னா மன்மதன் எப்படி வருவான்னா, கருப்பு வச்சுக்கிட்டு வில்லதான் வச்சுட்டு வருவான், அந்த அழகுல மன்மதன் மருமக மாதிரி, ஆனா ஒரு தவவேடம் கொண்டு வந்தார். அப்படி வந்தாராம் எங்கே, தாருகாவனத்து முனிவருடைய இல்லங்கள். வந்த உடனே இதோ முதல் வீடு முனிவருடைய மனைவியர், அடுத்த வீடு முனிவருடைய மனைவி, அப்படி அப்படி இருக்கிறாங்க வரிசையா. கையில என்ன வச்சிருக்கிறார், பாலி கொள்காலானம் பிச்சை எடுக்க முடியாத பாத்திரம் வச்சிருக்கார். அதனால அப்படியே வந்தார், வந்தவர் அப்படி நின்னார் முதல் வீட்டுல. என்ன உடனே உள்ள இருந்து ஓடி வந்தா அந்த பெண். வந்தா உணவு போடலாம்னு வந்தா உணவு போடுவதையே மறந்துட்டான். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி. அப்புறம் சுவாமியுடைய அனுபவம் அல்லவா. முன்னும் அவனுடைய நாமம் கேட்டாள், அங்கேயிருந்து அகச்சுவை பாடுறாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா, இது அகப்பொருள். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. ஒரு பெண் தாய் தந்தையர் வீட்டிலிருந்து தன்னுடைய கணவன் வீட்டுக்கு சென்றால் இத்தனையும் மறந்துடலாம். இத்தனையும் நாம் எல்லாம் பெண்ணை பெற்றவங்க தான். இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்து தான் அனுப்பிச்சிருக்கோம். தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள். ஆமா, தன்னையும் மறந்தாள். நீங்க எந்த ஊர்ல வாழறீங்கன்னு கேளுங்க. பிறந்த கூட்ட சொல்லட்டுமா, நான் வளர்ந்த கூட்டா சொல்லட்டுமான்னு கேட்க, பிறந்த கூட்ட என்னையும் கல்யாணம் பண்ணி போச்சு, அன்னைக்கே விட்டுட்டோம். மைனஸ், இனி பிளஸ் கணவன் வீடு தான். தன் நாமம் கெட்டாள், இனிஷியலே மாறி போகுது, அவ்வளவுதான். கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம இனிஷியல் இருக்கு, கல்யாணம் ஆனவுடனே தன் நாமம் கெட்டாள். சரி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அதே நேரத்தில் கணவனாருக்கு உடம்பு சரியில்லை, எங்க இருப்பாவ? அங்கதான் இருப்ப, அங்கதான் இருக்க வேணும். நாமே அதான் சொல்லணும். இல்லம்மா, அவர் கிடக்குறாரு, கிளப்புல சாப்பிட்டுக்கிட்டோம், எனக்கு இருன்னு சொல்ல மாட்டோம். சொன்னா தந்தை அல்ல, சொன்னால் தந்தை அல்ல, எந்த தந்தையும் சொல்ல மாட்டோம். நாம எவ்வளவு கடினப்பட்டாலும் அந்த அம்மா பாப்பா அழுதா கூட, என்னப்பா உங்களை விட்டுட்டு போ, ஒண்ணும் இல்லப்பா, என்ன நேத்த நேற்று நல்லா இருக்குது என்று கொஞ்சம் தன்னை வலிமை வளர்த்துட்டு, மாப்பிள்ளைய பாரு, மாப்பிள்ளைய பாரு, மாப்பிள்ளைய பாரு, பிள்ளையெல்லாம் படிக்க படிக்கணும், அதை பாரு, அதை பாரு சொல்லணும். அதான் தந்தை, அப்படிப்பட்ட பாசம். இந்த அனுபவத்தை ரொம்ப அருமையா சொன்னவர் அப்பர் சுவாமி தான். ரொம்ப அற்புதமான பாட்டு. எனவே இப்ப இந்த பெண்கள் உள்ளிருந்து வந்தார்கள். யாரோ பிச்சை கேட்க வந்தாங்கன்னு கையில எடுத்துட்டு வந்தது. வந்த அந்த திருமேனியை பார்த்த உடனே தான் கையில இருக்கிறத அங்க அதில் போடணுங்கிறதோ மற்றதோ மறந்துடுது. பேச்சு கொடுக்குது, இது வரைக்கும் ஒளி, இனிமே ஒளி, ஒளியும் ஒளியும். நான் சும்மா சொல்றேன்னு நினைக்கல. ஆமா சார், இப்ப எங்க வந்துட்டார்? அந்த முனிவருடைய அந்த வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தது ஒளி. யாரு? பரம்பொருள் வந்திருக்கிறான். இனிமே ரெண்டு பேரும் உரையாடுவது ஒளி, ஒளியும் ஒளியும். நான் தப்பா சொல்றேன்? இப்ப பாருங்க என்ன சொல்றாரு. மாடாமாயில் ஆனையார் எங்கள் வாழையினை தருதி என்றார். இந்த பொண்ணு என்ன பண்ணா, சாதம் மற்றதெல்லாம் எடுத்து கலந்துட்டு வந்தவ, அப்படி போடுறதுக்கு வந்த போது சாதம் போடுறதுக்கு முன்ன கையில இருக்கிற வளையலெல்லாம் அதுல விழுந்துட்டு. ஏன் சாமி, சாதம் போடும்போது கையில இருக்கிற வளையல்களும் நேயர்களை திருக்குறளை கிடைக்கிறோம். தன்னன் துறைவன் தனந்தமே நம்மினும் உண்ண உணர்ந்த வளை. இந்த ஆடவரை கண்ட மாத்திரத்திலேயே அடையணும்னு நினைப்பு, அதனால கை அழைச்சது. கை அழைச்ச உடனே பிட்டா போட்ட வளையெல்லாம் என்ன அப்படித்தானு. அதனால உணவா அந்த அம்மா போட்டாங்க, இல்ல கையில இருக்கிற வளையல தீபாவளிக்கு போட்ட வளையல், ஏமா போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கணவன் என்ன பண்ணார் கேட்டா, நிறைய போட்டுக்கோ, நல்லா அழகா போட்டுக்கோ, வேண்டியதை போட்டுக்கோ, எவ்வளவு ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால இதை இதுல இருந்து இது வரைக்கும் அடிக்குது. இப்பதான் தீபாவளிக்கு போட்ட வளையல் அப்படியே நான் எல்லாத்தையும் விழுந்து விழுந்த உடனே அது அம்மா கேட்கறாங்களாம், ஐயா என் வளையலெல்லாம் விழுந்துட்டு அதை கொடுக்கலன்னு கேட்டதான். மாடமாயில் ஆன யார் எங்கள் வளையினை தருதி என்றார். சாமி, நாங்க இதெல்லாம் போடும்போது வளையல விழுந்துட்டு, அதை எடுத்து கொடுத்துருங்க, நீங்க சாதம் மட்டும் எடுத்துங்கன்னு. வந்தவர் வந்தவர் எப்படி வந்திருக்காரு, தவக்கோலமே தவிர மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கிறார். அதனால இவங்களுடைய அந்த கற்பு நிலையை என்னங்கிறத அறிதியடவெல்லாம் வந்திருக்காரு. அதனால கைய எம்பொன் கையம் பொன் வாழையும் அன்றி கை அம்பொன் வாழையும் பெய்வார். ஓஹோ, ஆமா இல்ல, கடல் வீடம்மா என்றான் உங்கள் கந்தரத்து உள்ளாதென்றான். ஐயா வளையலை கொடுத்துட்டு போங்கன்னார். ஆடா ஆடா, வளையா, அது உங்க கழுத்திலேயே இருக்குது அப்படின்ட்டு. வளையினா என்ன பொருள்னா, வளையல்னு ஒரு பொருள், வளையினா சங்கு, சங்குனா சங்கு போன்றது கழுத்து, எனவே உங்க கழுத்தா உங்ககிட்ட இருக்கேன். இது விட்டடிக்க ஆரம்பிச்சுட்டது. என் வளையினை தருதீர் என்று சொன்ன உடனே, ஆகா வளையினா சங்கு, சங்கு போன்றிருக்கிறது உங்களுடைய உறுப்புல கழுத்து, உங்க கழுத்து உங்ககிட்ட இருக்குமா, எங்கிட்ட கேட்குறீங்க? இது ரொம்ப படிச்சவன்தான் இது மாதிரி உரையாற முடியும் அல்லவா. சரி, தடமாதி கொம்பனாரியம் காலையினை தருதீர் என்றார். அப்படி சில பேர் உணவு கொடுக்கும்போது இடுப்பில் இருக்கிற ஆடையே ஒன்று ரெண்டு நான் வந்து போச்சு. சுவாமி நாங்கள் போடும்போது எங்களுடைய ஆடை நிகழ்ந்து கலைனா ஆடை ஆடையை கொடுங்கன்னாரு. ஆடா அது உங்கள் முகத்திலேயே இருக்குது அப்படின்ட்டான். கலைனா முகத்தை எப்படி சொல்லுவோம், சந்திரனுக்கு சொல்லுவோம். சந்திரன் எத்தனை கலை உடையது, 16 கலை உடையது, அதனால தான் வளர்ந்தும் தேயறேன். எனவே என் கலையினை தருதின்னு ஆடைன்னு சொல்றாரு. அதுதான் உங்கள் முகத்திலேயே இருக்கேம்மா அப்படின்ட்டு. சிவ இடையறிந்து எம்மை சேர்மின் என்ற நறியளையர். சுவாமி சந்தர்ப்பம், இடையின சந்தர்ப்பம், சந்தர்ப்பம் சரியான நேரம் சுவாமி, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகலாமே அப்படின்னு சொன்னார்லாம். கற்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அதுக்காக தான் வந்தது, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப இப்படி தலைகள் நின்னுது, இமாச்சலத்தில் இருக்கேன்னு, மானசரோவரில் இருக்கீங்க போடுன்றது, உங்கள் கற்பாவது மன்னாகிரி பார்த்தீங்கல்ல. அதனால் நல்ல சந்தர்ப்பம் சுவாமி, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமேனு கேட்டேன். இடை என்ன சந்தர்ப்பம்னு அர்த்தம், இடை என்ன சந்தர்ப்பம். இவர் என்ன சொன்னார், அதுதான் உங்ககிட்டே இருக்கேம்மா, இடையினா இடுப்பு இல்லை, இடுப்பு உங்ககிட்டே இருக்கு, எங்கிட்ட வந்து கேட்குறீங்க. எனவே அவங்க சொன்னது சந்தர்ப்பம், இவர் சொன்னது இடையினா உறுப்பு, இது சில இடையாகவே வச்சு பேசுறார். சரி, அடுத்தது, மடநலார் அகுதேர் பண்டை வண்ணமீந்து இல்லின் செல்ல வீடை அளித்தருள் மின் என்றார். சரி, நான் வளையலும் தரமாட்டேங்கிறீங்க, ஆடையும் தரமாட்டேங்கிறீங்க, ஒன்றும் தரமாட்டேங்கிறீங்க, உன்னோட கொண்டு பேசுறீங்க, இந்தாங்க ஐயா, இல்லை எங்கள் வளையலை தந்துருங்கய்யா, எங்களுக்கு விடை கொடுங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு விடை கொடுங்கள்னா இல்லை, அது கடல் தானில் உறங்கும் என்றார். எங்கேயோ போயிட்டார் பரஞ்சோதி முனிவர். விடைனா என்ன, காளை. காளை எது, எங்கள் பெருமான் ஏறி அமர்கின்ற காளை. எங்கள் பெருமான் ஏறி அமர்கின்ற காளை திரிபுரம் போகும்போது யார் காளையாக இருந்தா, திருமாலே காளையாக இருந்தார். எனவே அது கடல் தானில் உறங்கும் என்றார். இந்த விடைங்கிறதுக்கு திருமால் என்று உரை செய்து, திருமால் ஒரு காலத்தில் இவருக்கு அந்த ஊர்தியாகவும் இருந்தார். எனவே விடையினா எங்கிட்டே மாறுது, அது கடலில் தூங்கும். நாராயணம் நாராயணம் அப்படின்ட்டு. நாராயணன் அர்த்தம், நாரம்னா தண்ணீர், அயனம்னா படுத்திருப்பது. எனவே தண்ணீரில் படுத்திருப்பவன், கடலில் துயில்வன். ஞான சம்பந்தம் இருக்கு, அப்படியே தமிழாக்கம் பண்ணார். நீரினில் துயின்றோன் சொல்லியிருக்க பண்ணியே, நாராயணன் என்ற சொல்லுக்கு அருமையான தமிழாக்கம், நீரினில் துயின்றோன். நாரம் தண்ணீர், அயனம் தூங்குதல், எனவே நீரினில் துயின்றோன். அதுக்கு என்ன அருமையான சொல்லு, நாராயணம். இது அருமையான மந்திரம் பயனர்களுக்கு. எனவே என்ன சொன்ன உடனே, ஏப்பா விடையினை தருதிருந்தான்னு சொன்ன உடனே, அந்த விடையெல்லாம் கடல் எல்லாமா போய் உறங்கும் சொல்லிவிட்டான். இல்ல, நங்கையர் காவாலிக்கென்றும் நடுவிலை போலும் என்றார். அங்க ஒரு அடுத்த வீட்டுல அடுத்த பொண்ணு, இந்த மனுஷன் பாருங்கயா நடுநிலைமை இல்லாம பேசுறார் சுவாமி அப்படின்னார். நடுனா நடுவுநிலைமைன்னு அர்த்தம், இன்னொன்று நடுன்னா பெண்களுடைய உறுப்பு இல்லை, இடை, நடுவில் இருப்பது இடைதானே, அது அவ்விடத்தில் இருக்கே தவிர எங்ககிட்ட இல்லாமல் இல்லாமான்ட்டார். இல்லை ஆமாம், நடுவு எங்ககிட்ட எப்படி இருக்கும், எங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு இருக்கோ இல்லையோன் இருக்கும், அதில் அவ்விடத்தில் இருக்க போங்கன்ட்டார். இல்லை இடை என்று இப்படியே பற்றி பேசுகிறார். மங்கையர் ஆடிகள் நெஞ்சம் வலிய கற்போலும் என்றார். ஏ இவ என்னடி இவர், நெஞ்சு கல்லாட்டு இருக்கு, நாமெல்லாம் பெண்கள் இப்படி படாத பாடுபடுறோம்னாரு. இல்லைம்மா கல் எங்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்குனர். எங்க மார்பகமாகிய கல், ஓ இல்லை மார்பக கலை. ஏது போல் இருந்தது ஐயன் இசைத்த செப்பென்றார். என்னடி நம்ம ஒன்று கேட்டால் இவர் வந்து செப்புன விடை, இப்போ சொன்ன பாருங்க செப்பு, ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. செப்புன விடைன்னு ஒரு பொருள், செப்புன கலசம், கலசம் போன்றது மார்பு, எனவே அந்த செப்பெல்லாம் உங்ககிட்ட இல்லை இருக்குமாட்டார். இப்படி பேசும்போது என்ன செய்யறது, கருத்தாத ஏவன் கொல் ஐய கந்தாரம் ஏறம் என்றார். அவங்க என்ன கேட்டாங்க, ஐயா உடம்பெல்லாம் சிவப்பா இருக்குது, கழுத்து மட்டும் கந்தரம், என்ன கழுத்து, கழுத்து ஏன் கருப்பா இருக்குங்க. கந்தரம்னா கழுத்துன்னு ஒரு பொருள், கந்தரம்னா மேகம்னு ஒரு பொருள், அதனால ஓ மேகம் கருத்து இருக்கா மழை பொழியறதுக்காக அப்படின்ட்டு. ஏயா உங்க கழுத்து கண்ணகரேன்னு இருக்குன்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு, ஆமா அதான் நல்லது மேகம் கருத்தா இருக்குது, நேற்று மீண்டும் குண்டை சுட்டி காற்று அடிக்குது, மழை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னது, மழை வரப்போகுது, நல்லதுதானம்மா அப்படின்ட்டு. ஆம் ஒருத்தவர் யாவதென்றீர் உத்தரம் என்றார். என்னையா நீங்க வந்து பேசுறதெல்லாம் ஒண்ணு எடக்கு முடக்கா உத்தரம்னா விட இப்படி சொன்னாரு. உத்தரம்னா சொல்லுகிற பதில் விடையின் அர்த்தம், இன்னொன்னு உத்தரம்னா வடக்கு திசைன்னு அர்த்தம். இவர் அங்கேருந்து இப்படி தெக்க வந்தார், இதோ அங்க இருக்கு உத்தர திசைனர். பாவம் உத்தரம்னா விடை அப்படின்னு இவர் நேரம் தெக்கிட்டு இந்த பெருமா அங்க இருக்குமா உத்தரம் அப்படின்னு இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி. செக்காரம் சடையான் கண்ணில் தம்மூரு தெரிய நோக்கி இக்கோடியார் போல் கண்ணுள் எம்மையும் இருத்திருந்தார். கவிஞர் இல்ல அந்த பெருமானை பார்த்தாங்களாம், பார்த்தா அந்த கண் விழிக்குள்ள இவங்க உருவம் தெரியுது. யாரு இந்த பெண்கள் உருவம் தெரியுதான். சுவாமி உங்க கண்ணுக்குள்ள வச்சிருக்கீங்களே அந்த உருவத்துல உருவத்தோட என்னையும் ஒருத்தியா வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன். என்னையும் ஒருத்தியா வச்சுக்க கூடாதா கேட்டேன். நல்ல நக்கனும் தானைய நக்கனும் தானைய நன்னார் கண்ணீரை கண்டு நகைத்து நம்மின் மிக்கவர் நுங்கனுள்ளார் விழித்தவர் கான்மின் என்றான். திரும்ப நல்லா கண்ணை அப்படி திறந்து பா வச்சுக்கிட்டு இதுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு. மேனால நம்ம ஒண்ணு சொன்னா இந்த மனு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படியே அப்படின்ட்டு இப்படியே பாட்டு ஒரு 15 பாட்டு பாடுறேன். நல்ல 15 பாட்டு பாடுறேன். சரி இப்படி ஆக சொன்னவர் கொஞ்சம் தள்ளிடுவோம் இல்லைங்களா, தள்ளிடுவோம் தள்ளி அடுத்தமைத்தாளாதீரேல் நீர் அவிழ்த்த பூங்கலையை மீள உடுத்து மின்னும்பால் யாங்கன் மையல் நோய் உழப்ப நோக்கி கடுத்த மர்முனியா முன்னும் கடற்றிய வளையும் கையில் எடுத்திடும் என்றார். நாளை இடுதும் என்று ஏனானி இந்தையா அதெல்லாம் போனா போது நாங்க போகும் சாதம் போடும்போது எல்லாம் வளையல் விழுந்துட்டுது சரிதா, இடுப்புல இருந்த மேகலை விழுந்துட்டுது, எங்க துணியெல்லாம் விழுந்துட்டுது, எங்க கணவன் வந்துடுவாரு வந்தா எங்களை கோச்சுக்குவாரு, இதெல்லாம் கொடுத்துட்டு நீ போயா நீ போயா என்ன எல்லாம் நாளை தருவோம் அப்படின்ட்டு போட்டு எல்லாம் நாளை தருவோம் பார்த்துட்டு. இந்த மனுஷன் பேசவும் மாட்டேங்கிறான் இது பண்ண மாட்டான் நம்ம எல்லாம் எடுத்துட்டு வர போயிட்டான். என்ன பண்றேன் எடுத்துட்டு போட்டான். சரி இப்பொழுது உடனே அவங்க வீட்டில் இருக்கிற கணவன்மார் வந்தாங்க, அவங்கெல்லாம் முனிவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள். அதனால என்னன்னு கேட்டார். அப்படியே பார்த்தாங்க என்ன ஒரு மாதிரி எல்லாம். ஆமா அந்த இவர் அவங்க முக்காலம் உணர்ந்தவங்க நல்லா தெரியும் சரிங்களா. புகழ்நூல முக்காலமும் நிகழ்பறிபவன் நிலை உரைத்தன்று இலக்கணம். அவர்களுக்கு அறிவர்னு பேர், அறிவர்னா முக்காலத்தை அறிகின்றவர்கள். புகழ்நூல முக்காலமும் கடந்த காலம் நிகழ்காலம் இனி எதிர்காலம். எனவே இப்ப வந்தது யாரு, ஆமா சிவபெருமான் வந்தான் பிச்சையா வந்தான், இதெல்லாம் போய் எல்லாம் மண் அவரை போய் விரும்பிட்டது இதை அவங்க கற்பா அப்படின்ட்டு. நீங்கெல்லாம் மதுரையில போய் கன்னி பெண்களாகவே பிறக்க அப்படின்ட்டான். அவன் சாம குடும்பங்கள முனிவர்கள் அல்லவா, அதனால இதோ இப்பொழுது இங்கிருந்த தார்காவணத்து முனிவர்கள் முனிவருடைய வீட்டில் இருந்த அத்தனை பெண்களும் நேரம் எங்கே போய் மதுரையில் போய் செட்டியார் குளத்தில் எல்லாம் வணிகர் பெண்களாக பிறந்து உடனே கேட்டாங்க பெருமா. என்னைக்குமே இந்த என்னைக்குமே சாபம் விமோச்சனம்னு சொல்லுவாங்க இந்த புராணங்களில் இருக்கு. இப்போ அகலியை கூட கல்லானால் எப்போ சுவாமின்னா ராமன் வருவான் காதம் கால்படும் பட்ட உடனே வந்துடும். அதாவது என்னைக்குமே அது உண்டு அல்லவா. ஆமாம் என்ன பண்ணுறது ஒன்று என்ன ஒரு இருள்னா அதுக்கு விடுவுன்னு ஒன்று உண்டல்லவா. அதனால எப்போ எல்லாம் நானே வந்து வளையல் போட்டுவிடும் போன்ட்டேன் என போயிட்டேன். இப்படியாக எல்லோரும் போய் சென்று இப்பொழுது மதுரையிலே வெறும் கன்னிப்பெண்களாகவே இருக்கிறார். பார்த்தார் என்ன இதெல்லாம் நான் வந்து என்ன தெரியுமா கொஞ்சம் வரலாறாக விட்டுட்டேன். இப்போ அங்கே போனேன், அங்கே போய் யாருனாரே வணிக பெண்களாக பிறந்தார் அப்படின்னார். இந்த வணிகர் பெண்களாக பிறந்தார்னு சொன்ன உடனே போற போக்கள் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் ஒரே ஒரு குறிப்பு தந்தார். நம்ம வேணும் தான் சொல்றேன். கந்த முல்லைத்தார் வணிகர் காதல் மகளிராய் பிறந்தார். வணிகருடைய மகளிராக பிறந்தார்னு சொல்லணும். முல்லை மாலை அணிந்த வணிகர் மகளிராய் பிறந்தார் என்று சொன்னார். ஏன் அந்த கால அமைப்பிலே வணிகர்கள் முல்லை மாலை எப்போ அணிவார், முல்லை மாலை அணிவார். நம்ம திருத்தொண்ட தொகையில ஒரே ஒரு அடியவருக்கு அந்த முல்லை மாலை சொன்னார் சுந்தரமூர் சுவாமி அன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வணிகர்கள் நம்ம வந்து இதில் பெரிய புராணத்தில் காரைக்கால் அம்மையார் வணிகர், மூர்த்தியார் வணிகர், அமர்நீதியார் வணிகர், இப்படி வணிகர்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வணிகரில் ஒரே ஒரு வணிகருக்கு மட்டும் முல்லை மாலை சொன்னார் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள். ஏன்னா அந்த மரபு தெரியணுங்கிறதுக்காக. அல்லீமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன். அமர்நீதி நாயனார் வணிகர் மரபு. அவர் முல்லை முல்லை மாலையை மலராக கொண்டு மாலையாக கொண்டு அணிந்தவர் என்று சொன்னார். அந்த முல்லை மாலர் இங்கே சொன்ன அந்த வணிகர் குலத்தில் பிறந்தார் என்று சொன்னார். இப்ப என்னாச்சினர், இப்பொழுது அவர்களெல்லாம் அந்த கன்னிப்பெண்களாகவே இருக்கும் பொழுது பெருமான் மீண்டும் வருகிறார். முன்னே வந்த பெருமான் அங்கேயும் ஒரு பாட்டு இங்கே ஒரு பாட்டு எப்படி வர்றார்னார். கங்கை கரந்து, அங்க வந்தது வேற கோலம், இங்க வர்ற கோலம் அல்லவா. கங்கை கரந்து தலையில கங்கையை கொஞ்ச நேரம், அம்மா நீ வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தார், எப்ப சாமி அப்புறம் போயிட்டு வந்துட இருமா இருக்க வச்சுட்டு. மணி கண்டம் கறந்து, ஒரே கருப்பா இருந்ததா, அது எல்லாம் மற்ற இடமெல்லாம் சிவப்பு, சிவப்பாவே ஆக்கிவிட்டேன். சரி, நுதற்கண் கறந்து, இவர் வெளியில புறப்படுதுன்னா அவ்வளவு லேசில் இல்லை, இத்தனையும் மாத்திக்க வேண்டியிருக்கு, ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியிருக்கு. நுதற்கண் கறந்து, எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு, இதுக்கு நெத்தியில ஒரு கண்ணு, அதை வேற மறைக்க வேண்டியிருக்கு. பெரியவங்க புறப்படுதுன்னா லேசா இருக்க, இதோ வந்துடுறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து 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 விட்டார் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அப்பதானே அது மாண்டு மிகுன்னு அர்த்தம். சிவசிவ சவி குறிப்பின் என்றும் விட்டு விடுக. அதனால அதனால பெரியவர் வர்றாருன்னு சொன்னா அவர், மாமா நீங்க பெரிய இடத்துல எப்படி, அவங்க எவ்வளவு இது இருக்கு பாருங்க, உடம்பு அத்தனையும் மறைக்க வேண்டியிருக்கு. அதனால ஒவ்வொன்னா மாத்திரா, யார் மாத்திரம் பதினஞ்சு மணி பேர் மாத்திரா ட்ரெஸ். கங்கை கறந்து, மணி கண்டம் கறந்து, நுதற்கண் கறந்து, ஒரு பால் மங்கை வடிவும் கறந்து. தலையில இருக்கிற பெண்ணை நீ கீழே உட்காந்துருமா சேர்ல உட்காந்துருமானாரு, உடம்புலயே ஒரு அம்மா உட்காந்துருக்காளேனாரு. நான் மாதிரி கொஞ்சம் ஒரு 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 ஐந்து நிமிஷம் நீ வெளியில போயிட்டு வரணும், நீ சேர்லயே உட்காந்துக்க, ஃபேன் போடா ஃபேன் போடா அப்படின்னு எல்லாம் ஃபேன் போட்டு. ஆனா எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, கேட்கப்படாது. போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டா அதே அபசகணும், பஞ்சாங்கத்துல போட்டிருக்கணும். நீங்க புறப்படும் போது எங்க போறீங்கன்னு கேட்டா சீக்குவல் டு ஏதோ அனர்த்தம்னு அர்த்தம். நீங்க ஓட்டுநர் பதில் சொல்ல மாட்டாங்களே, நீங்க ஓட்டுநர் ஐயா இது எத்தனை மணிக்கு மயிலாடுதுறை போறோம்னு சொன்னா மேல, ஏன்னா அது அதுவே அவங்க அபசரமா நினைக்கிறாங்க. சரியா கோமாவோட சொல்லுவாங்க, அதெல்லாம் போற நேரத்துக்கு போங்க உட்காருங்க, ஏன்னா அதுவே ஒரு அவசரம் நினைக்கிறேன். இல்லைன்னு வச்சு நட்பங்க டயர் போட்டுதுன்னா யாரும் போது அந்த அந்த ஆள் எங்க எத்தனை மணிக்கு போகணும் கேட்டாயா, ஆ எத்தனை மணிக்கு போகணும் கேட்டாங்க. அதனால நீங்க உங்களுக்கு மனசுல ஆசை இருந்தாலும் கேட்கப்படாது. நம்ம போட ஒருத்தருக்கு பேஞ்சரை கேட்கலாம், ஏன் சார் ஃபைவ் ஹவர்ஸ் ஆறு மணி நேரம் ஆகுமா அஞ்சு மணி நேரம் கேட்டு விடுறேன், டிரைவரை கேட்கக்கூடாது. கேட்டீங்க ஏற இறங்க பார்த்துருவேன். சப்போஸ் அந்த இடத்துக்கு போகலன்னு வச்சு உங்க மேலதான் முடிப்பான், ஏன்னா ஆமா புறப்படும் போதே கேட்டு தொலைச்சாயா வேலூர்ல எப்ப போகும், அதான் போச்சு கேட்டேன். இது நான் சொல்றேன், ஒரு பக்கத்தில் இவங்கணுமோ இல்லை இல்லைங்கிறாங்களே ஒரு பதில். இப்பதான் நிறைய சம்பிரதாயம்லாம் வளர்ந்தே போச்சு. இப்ப எல்லா பேருந்துகள்லையும் விநாயகர் விநாயகர் லட்சுமி சரஸ்வதி இல்லாம இல்லையே, தந்தை பெரியார்லயே இருக்கு எல்லாம். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரண ஆனந்தமே, தாய்மானார் தான் வென்றார். எங்க அப்ப எங்க கட்சி தான் வென்றது, நீ இனிமே இல்லை இல்லைன்னு பேரெல்லாம் வச்சிங்க, அங்கன்னா கேட்டா எங்க எந்த பேருந்திலும் அருமையா நம்ம போய் வணங்கிக்கலாம் மாட்டிருக்கு, என்னமோப்பா நீ இதா இருக்குது ரெண்டு பேர்களை சேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதுலயும் இருக்கு. இப்போ சில பேர் என்ன அதுல போறதுல அருமையா அங்க கோவில்கள்னா நிறுத்தி ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு வருது, நன்றாகவே இருக்கிறது. இப்போ ஒரு ஒரு விதத்துல இவங்க கருத்தே போயிட்டு சிவா. அதனால மங்கை வடிவும் கறந்து என்ன என்ன மாத்த வேண்டியது, கையில எப்போ மான் வச்சிருப்பார், உழையும் கறந்து மான கொஞ்சம் அவுத்துப்பட்டு ரெண்டு புள்ள போட்டு இங்க திருங்கிட்டு, உழையும் நடு மழுவும் கறந்து, அவருக்கு முத்தலை சோளம் உண்டு பெருமானுக்கு, அதையும் நீக்கி இல்ல. மழவிடையூர் அங்க நாடகர் வளை வணிகராகி, அதெல்லாம் அந்த வணிகர் குலத்துல பிறந்துட்டது. இவர் என்னன்னாரு, ஒரு வணிகர் குல செட்டியார் ஆயிட்டார் பிறந்தார். அப்படி தோன்றி ஏனம் அளந்தறியா செங்கமல சேவடி இரண்டும் திரறி ஞால மகள் சூட, வேற ஒண்ணுமில்ல, அதான் இலக்கியத்திற்கு உரைநடைக்கும் வேற்றுமை. சரி, வெற்றையெல்லாம் மறைத்து இதோ அவர் இப்ப என்ன உரைநடை ஆசிரியர், தலையில் இருக்கிற கங்கையும் கையில் இருக்கிற மானையும் இன்னொரு முத்தரை சோளத்தையும் உமையம்மையும் இவர்களை எல்லாம் நீக்கி தான் நடந்து வந்தார் அப்படின்னு போட்டுருவான் உரையாசிரியர். உரைநடை எழுதுறேன். இவர் என்னன்னு கேட்டா, இந்த தலையில் இருக்கிற பெண்ணு, உடம்புலயே ஒரு கூறா இருக்கிற பெண்ணு, அந்த பெண்ணெல்லாம் நீக்கி விட்டு இந்த பூமி தேவி செய்த தவம் அவள் தன் தலையில் சூடும்படியாக பாதமலரை வைத்து நடந்து வந்தா. என திருவடி அல்லவா, திருவடி அல்லவா, அதனால அந்த திருவடிக்கு அப்படி சொல்லு. எனவே இப்படியாக நடந்து வந்தார். வந்தால் பண்டு முனிவர் பன்னியர்பால் கவர்ந்த வலையே பட்டு வடம் கொண்டு தொடுத்து மீண்டு அவர்க்கே இடுவனெனும் உட்கோளினர் போல் அல்லவா. என்னன்னாரு, ஏற்கனவே நாம வந்து அன்னத்துக்காக போய் உணவுக்காக போய் அவங்க கையில் இருக்கிற வலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், நமக்கு வாங்குற பழக்கம் இல்லை அல்லவா. அதனால என்னன்னு கேட்டார், மீண்டும் அவங்களை போட்டு வந்துருவோம்னு வந்துட்டாலும். அதனால முன்ன கெடுத்தவனே கொடுத்து விட்டாண்டி, இப்போ அல்லவா, நம்ம கொடுத்தவனே கெடுத்து விட்டாண்டின்னு காலையில சொன்னேன், இப்போ கெடுத்தவனே கொடுத்து விட்டாண்டி அல்லவா. காலையில எப்படியா வலையெல்லாம் கவர்ந்தார், இப்பொழுது மாலையில அந்த வலையில போட்டுவோம்னு சொல்லிட்டு அதே வலையில் வியாபாரம் பண்ணிட்டு எனவே வந்தாராம். வந்தால் அளந்தறியா, ஆமா, பண்டு முனிவர் பன்னியர்பால் கவர்ந்த வலையே பட்டு வடம் கொண்டு தொடுத்து. ஒரு பழக்கம் இருந்தது, நீங்க அதெல்லாம் இப்ப சொன்னா தப்புதான், ஆனாலும் சொல்றது வேணும். செட்டியாரில் வச்சிருப்பது ஒரு வந்து பட்டு ஒன்று துண்டு வச்சிருப்பாங்க, பட்டு என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் கையிலையும் அணியும் போது அவங்க கை படக்கூடாது, படக்கூடாது, அதனால பட்டை போட்டு அப்புறம் தான் அவர் மெதுவாக வலையில சொல்லிடுவாங்க. தீண்டக்கூடாதுங்கிறது உண்டு, நீங்கள் தீட்டு கீட்டுன்னு அப்படி இல்லை, ஒரு பெண்கள் கையே அப்படி தீண்டது மறப்பது. ஆனால் வந்து எனக்கு இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் கடினம், இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே கடினம், எல்லாம் இப்படி போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ அதை விட மீறிட்டாங்க, வலையிலே தான் போட்டுக்கிறத தவிர அவங்க கைக்கு போகிறது வாங்கி வச்சுடுது. முன்ன அப்படி இல்லை, முன்னால் ஒரு நன்மை உண்டு, அவங்களே போடும்போது இந்த மாதிரி போகலன்னு வச்சுங்க, வலையில் உடஞ்சி போச்சுன்னா அவங்க பொறுப்பு, இன்னொரு வலையில் போடணும். இப்போ அப்படி இல்லை, வாங்கினதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அஞ்சு வலையில் உடைஞ்சாலும் போட வேண்டியதான், அடுத்தபடி போய் வாங்க வேண்டியதான், அப்படி அப்படி ஒரு பட்டு வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு காலத்தில் இந்த மருத்துவர்னு சொன்னால் யாருன்னா, மழித்தல் நீட்டல் செய்கிறவங்க தான் மருத்துவராக இருந்தாங்க, மழித்தலும் நீட்டலும் பெரும்பாலும். அவங்க போய் கைப்பிடிச்சு பார்க்கணும்னு என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் மரபில்லை, பட்டு வச்சுருப்பாங்க, பட்டை போட்டு பார்த்துட்டு இப்போ இது பேசுதுங்க இது என்ன சொல்லி, ஆனால் அருமையாக சொல்லி மருத்துவம் நல்லா அருமையாக நடக்கும். அதனால் இவர் அந்த பட்டும் கொண்டு பழைய கால சம்பிரதாயம் இவர் அப்படி எடுத்துக்கொண்டு இங்கே போச்சா. ஆமாம், தொண்டர் தொடுத்த ஐ வண்ணம் துணர்த்துவார் போல தோல் சுமந்து மண்டு வலையை விலை பகர்ந்து மணிக வரி வணிக மருகில் வருகின்றார். என்னைக்கு இவர் பரம்பரையான வியாபாரியாக இருந்தால் எல்லா தெருவும் போவார். இவருக்கு நோக்கம் வலையில் விற்பதல்ல, இந்த பெண்களை கரையேற்றணும். அதனால இந்த வணிகர் மரபில் மட்டும் வந்து தெருவில் மட்டும் வந்து ஐயா வளையல் வேணுமா வளையல் வேணுமாமான்னு கேட்டார். அதே போல தான் விறகு விற்கும் போது கூட விறகு தூக்கிட்டார், எங்கே ஊர் பூரா வரலன்னு, எந்த இடத்துல அந்த பானன் இருந்தானோ வெளிநாட்டிலிருந்து வந்த பானனோ அவன் வீட்டுக்கு ஒரு வீடு முன்னால் விறகு வேணுமா விறகுன்னு ஆரம்பித்தான். ஆகவே அவன் நோக்கம் ஒன்றே தவிர அவன் இயல்பான வியாபாரி அல்ல, வளையல் வியாபாரி அல்ல. எனவே இந்த வணிகர் தெருவில் மட்டும் வளையல் வேணும்னு கேட்டான். கேட்ட உடனே மண்ணு மறையின் பொருள் உரைத்த மணிவாய் திறந்து வளை கொள் மின் என்னும் அளவில் இங்கே பாருங்க, அதான் கவிஞர் இருக்கிறது. ஐயா இவர் வாயில எது வருது, வளையல் வேணுமா வளையல் அப்படின்னு வருதுன்னு. எந்த வாயில் என்ன, மறைகளெல்லாம் வருகின்ற வாயில் இந்த வளையல் விற்கிறே வேணுமான்னு கேட்டார். ஆமா, பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணியேடி, அவர் வாயிலிருந்து வரதெல்லாம் வேதம் அல்லவா, எனவே வேதம் வருகின்ற வாயில வளையல் வேணுமான்னு கேட்டு வந்தார். இப்படி வர மண்ணு மறையின் பொருள் உரைத்த மணிவாய் திறந்து வளைகொள் மின் என்னும் அளவில் பருவமுகில் இமிடின் இசை கேட்டு எடுமயில் போல் துண்ணும் மணிமேகலை மடற்ற. இந்த வார்த்தை கேட்டுதான், கேட்ட உடனே அந்த மேகத்தினுடைய அந்த திரட்சியும் அந்த ஒலியும் கேட்டு மயில் எப்படி ஆடுமோ அது போல